الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنبي الإسلامي السغودر غلي واري سورمي ستة تدريل نام سنر مري பாட்டன் குறிய பங்கு முறை என்னவென்பதை விளக்கிச் சொன்னோம். சகோதரர்களே, சென்ற முறை பேசப்பட்ட அந்த பாட்டனுக்குரிய பங்கு முறை அந்த வகுப்பில் சொல்லப்பட்ட செய்திகளில் ஒரு சில தவறுகள் இடம்பெற்றிருப்பதை அதை மீள்பரிசீலனை செய்யும் போது எமக்கு விளங்க கிடைத்தது. எனவே அதனை நான் முதலில் உங்களுக்கு ஞாபகமூட்டுகின்றேன். தந்தையினுடைய பங்குதான் பாட்டனுக்குரிய பங்கு என்று சொன்னோம். பாட்டன் எப்போது பங்கில் வருவார் என்பதை விளக்கி, பிறகு பாட்டன் பங்கில் வந்தால் தந்தைக்கு என்ன பகுதியோ அதுதான் பாட்டனுக்குரிய பகுதி என்று விளக்கினோம். அதை விளக்கும்போது தந்தை பிள்ளைகள் இல்லாமல் வந்தால், அதாவது பிள்ளைகளோடு வருகின்ற போது தந்தைக்கு ஆறில் ஒன்று, பிள்ளைகள் இல்லாமல் வருகின்ற போது தந்தைக்கு மூன்றில் ஒன்று என்ற ஒரு கருத்து அதில் சொல்லப்படுவதை நாம் விளங்கினோம். ஆனால் தந்தைக்குரிய சட்டத்தில் பிள்ளைகளோடு வரும்போது ஆறில் ஒன்று, பிள்ளை இல்லாமல் வரும் போது தந்தைக்கு எஞ்சியது, தந்தைக்கு வந்து பங்கு கிடையாது, குறிப்பிட்ட பங்கு கிடையாது. என்ன பேலன்ஸ் ஆகின்றதோ அதை அவர் எடுப்பார். பிள்ளைகளோடு வருகின்ற போது தாய்க்கும் தந்தைக்கும் ரெண்டு பேருக்குமே ஆறில் ஒன்று, பிள்ளைகள் இல்லாமல் வருகின்ற போது தாய்க்கு மூணில் ஒன்று, தந்தையை பொறுத்த வரைக்கும் எஞ்சியதை அவர் எடுப்பார். அப்ப பிள்ளைகள் என்று சொல்லும் போது பெண் பிள்ளை இருக்கும் போது தந்தைக்கு ஆறில் ஒன்றும் கிடைக்கும், பேலன்ஸ் ஆகக்கூடியதும் கிடைக்கும். அப்ப பேலன்ஸ் ஆனால் தந்தைக்கு கிடைக்கும், பேலன்ஸ் இல்லாவிட்டால் அவருக்கு பேலன்ஸ் இல்லை என்றதை எல்லாம் என்ன செய்தோம், அதில் விளக்கிறோம். அதே போன்று தந்தைக்கும் பாட்டனுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை சொல்லும் போது, அந்த வேறுபாட்டில் முதலாவதாக தந்தை எப்போதும் பங்கில் வருவார், பாட்டனை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாவிட்டால் தான் வருவார் என்று சொன்னோம். அதே போன்று தாய் தந்தை, கணவன் மனைவி, இப்படி ஒரு சட்டம் வருகின்ற போது எஞ்சியதில் மூன்றில் ஒன்று என்ன செய்யும், தாய்க்கு கிடைக்கும். எஞ்சியதில் மூன்றில் ஒன்று, அதாவது தாய் தந்தை கணவன் மனைவி என்று வருகின்ற போது கணவன் மனைவிக்குரிய பங்கை கொடுத்த பிறகு எஞ்சியதில் மூன்றில் ஒன்றுதான் தாய்க்கு கொடுக்க வேண்டும். மொத்தத்தில் மூன்றில் ஒன்று அல்ல, எஞ்சியதில் மூன்றில் ஒன்று தாய்க்கு கொடுக்க வேண்டும். அப்ப அது போக உள்ள பேலன்ஸ் என்ன செய்வார், தந்தை எடுப்பார் என்பதை விளக்கும் போது, இது ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட சட்டம் என்ற ஒரு கருத்தை சொன்னோம். ஆனால் சரியான முறை, சரியான விளக்கம் வந்து ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கிய தீர்வுதான் அது. அதனாலதான் அந்த மசாலாவுக்கு, அந்த சட்டத்துக்கு உலமாக்கல் அல் மஸ்அல் அல் உமரியா, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்று சொல்வார்கள். அதாவது தாய் தந்தை கணவன் அல்லது தாய் தந்தை மனைவி, இப்படி வரும்போது மனைவிக்குரிய பங்கை கொடுத்து விட்டு, கணவன் இறந்தால் மனைவிக்குரிய பங்கை கொடுக்க வேண்டும், மனைவி இறந்தால் கணவனுக்குரிய பங்கை கொடுக்க வேண்டும். இந்த பங்கை கொடுத்த பிறகு வார எஞ்சிய பேலன்ஸ்ல மூன்றில் ஒன்றை தாய்க்கு கொடுக்க வேண்டும், மொத்தத்தில் மூன்றில் ஒன்று அல்ல. ஏலவே நாம பேசிய கிளிப்புகளை நீங்க கேட்டீங்கன்னா அந்த விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களே, மூன்றாவது ஒரு வித்தியாசம் நாம் சொன்னோம். அதாவது தந்தை பங்கில் இருக்கின்ற போது, தந்தை உயிரோடு இருக்கும் போது சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மையத்தினுடைய சகோதர சகோதரிகள் யாரும் பங்கில் வரமாட்டார்கள். தந்தை உயிரோடு இருந்தால் சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கணவன், அதாவது மையத்தினுடைய சகோதர சகோதரிகள் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், பங்கில் வரமாட்டார்கள். ஆனால் பாட்டனார் இருக்கும் போது, தந்தை இல்லாமல் பாட்டனார் இருக்கும் போது சகோதர சகோதரிகள் வந்து பங்கில் வருவார்களா இல்லையா என்பது உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு பலத்த கருத்து வேற்றுமை உள்ள ஒரு மசாலா என்பதை கூறிதான் அந்த வகுப்பை நாம் முடித்தோம். சரி, அப்ப எனவே உலமாக்கல்ல ஒரு சாராருடைய கருத்து என்ன, தந்தையுடைய இடத்தில் பாட்டன் வந்து விடுகின்ற காரணத்தினால் தந்தை இருக்கும் போது எப்படி சகோதர சகோதரிகள் வரமாட்டார்களோ பங்கில், இதே போன்று பாட்டன் இருக்கும் போதும் என்ன செய்ய மாட்டார்கள், சகோதர சகோதரிகள் பங்கில் வரமாட்டார்கள். பல சஹாபாக்கள் இந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது சுமார் 14 சஹாபாக்கள் இந்த கருத்தை சொல்லியிருப்பதாக உலமாக்கள் அவர்களுடைய நூல்களில் விளங்கப்படுத்துகின்றார்கள். அப்ப எனவே ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த கருத்தில் தான் இருந்தார்கள். தந்தை எப்படி சகோதர சகோதரிகளை தடுத்து விடுவாரோ பங்கில் வராமல், அப்படித்தான் பாட்டனும் என்ன செய்துவார், தடுத்து விடுவார். சகோதரர்களை இதை நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், அப்ப சகோதரர்களுக்கு பாட்டனோடு வருகின்ற போது பங்கு முறைகள் என்ன என்னவென்பதை பற்றி பேச தேவையில்லை. காரணம் என்ன, தந்தை வந்தால் எப்படி சகோதர சகோதரிகள் தடுக்கப்படுவார்களோ, இதே போன்று பாட்டன் பங்கில் வந்தாலும் சகோதர சகோதரிகள் பங்கில் வரமாட்டார்கள். ஆனால் உலமாக்களில் ஒரு சாராருடைய கருத்து என்ன, இல்ல பங்கில் வருவார்கள். அவங்க என்ன நியாயம் சொல்றாங்க, காரணம் என்ன, அவர்கள் சொல்கிறார் தந்தையினுடைய இடத்துல பாட்டனை வைக்க முடியாது. என்ன காரணம், பாட்டன் என்பவர் மையத்தினுடைய வாப்பாவின் மூலமாகத்தான் பாட்டன் மையனுக்கு மையத்துக்கு நெருக்கமாகிறார். மையத்துக்கு பாட்டன் எப்படி நெருக்கமாவார், மையத்தினுடைய தந்தை மூலமாக. அப்படித்தானே, எப்படி தந்தை மூலமாக பாட்டன் மையத்துக்கு உறவுக்காரர் ஆனாரோ, இதே போன்றுதான் சகோதரர்கள், மையத்தினுடைய சகோதரர்கள் யார், அந்த தந்தையினுடைய பிள்ளைகள் தான். மையத்தினுடைய வாப்பாட பிள்ளைகள் தானே மையத்தினுடைய சகோதரர்கள். அப்ப எனவே எப்படி பாட்டன் தந்தையை வைத்து உறவுக்கு வந்தாரோ, இதே போன்றுதான் மையத்தினுடைய சகோதர சகோதரிகளும் மையத்தின் வாப்பாவை வைத்துதான் உறவாகின்றார்கள். எனவே பாட்டனுக்குரிய அந்தஸ்தை வந்து தந்தைக்குரிய அந்தஸ்தை பாட்டனுக்கு கொடுக்க முடியாது. எனவே பாட்டன் இருக்கும் போது சகோதர சகோதரிகள் வந்து என்ன செய்வார்கள், பங்கில் வருவார்கள். அப்ப இது இன்னொரு சாராருடைய கருத்து. இதற்கும் ஹஸரத் அலி, ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். இமாம்களிலும் கூட, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக் போன்ற அறிஞர்களும் கூட இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்படி வந்துவிட்டால் இந்த கருத்துப்படி எவ்வாறு இவர்களுக்கு பங்கு வழங்கப்படும் என்பதை பேசுகின்ற போது உலமாக்கள் ஒரு நீண்ட விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த நீண்ட விளக்கத்தை சொல்வது இந்த இடத்துல பொருத்தமா இருக்காது. அது அப்படி ஒரு மசாலா ஏற்பட்டால், ஒருவர் மௌத்தாகிறார், அவருக்கு வாப்பா இல்ல பாட்டன் இருக்கிறார், மௌத்தானவருக்கு பிள்ளைகள் இல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள், என பிள்ளைகள் இருக்கும்போது சகோதரர்கள் வரமாட்டார்கள், எனவே மரணித்தவருக்கு பாட்டன் இருக்கிறார் சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் விசேடமாக உலமாக்களை அணுகி இந்த மசாலாவை, இந்த சட்ட பிரச்சனையை எவ்வாறு நாம் தீர்த்து கொள்வது, இந்த பங்கீட்டு முறையை எவ்வாறு வழங்குவது என்பதை அவர்களிடம் கேட்டு விளக்கம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, சுருக்கமாக உதாரணத்துக்கு மாத்திரம் ஒரு சில விளக்கங்களை நான் சொல்கின்றேன். பாட்டன் வந்து சகோதர சகோதரிகள் இவங்க பங்குல வருகின்ற போது, சொந்த சகோதரர் தந்தை வழி சகோதரர் இந்த ரெண்டு பேரும் தான் பங்குல வருவாங்க, தாய் வழி சகோதரர் வரமாட்டார். ஆனா வாப்பா வந்தாருன்னா யாருமே வரமாட்டாங்க, வாப்பா இருக்கும்போது யாருமே வர முடியாது. பாட்டன் இருக்கும் போது சொந்த சகோதரர் வருவார்கள், தந்தை வழி சகோதரர் வருவார்கள், தாய் வழி சகோதரர்கள் வரமாட்டார்கள். காரணம் சகோதரர், நம்ம ஏற்கனவே விளக்கம் சொன்னோம், தாய் வழி தந்தை வழி மூலமாகத்தான் இவங்க மௌத்த மையத்துக்கு நெருக்கமாகிறார்கள் என்று. எனவே தாய் வழி சகோதரர் பொறுத்தவரைக்கும் மையத்துக்கு அவர் அப்படி நெருக்கமாகுவதில்லை, எனவே அவர் இதுல வரமாட்டார். சரி, அப்ப சொந்த சகோதரர் தந்தை வழி சகோதரர் என்ன செய்வார், மையத்துக்கு அனந்தரக்காரராக வருகின்ற போது பாட்டனோடு சேர்த்து எப்படி பங்கு பிரிப்பது. உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த சகோதரர்களோடு ஒருவராக நாம் பாட்டனையும் ஆக்கிவிட வேண்டும். சகோதரர்களோடு ஒருவராக பாட்டனை ஆக்கி அந்த பாட்டனுக்கு சகோதரர்களுக்கு எப்படி கொடுக்கின்றோமோ அந்த முறைப்படி. அப்ப அதிலேயும் ஒரு விளக்கம் என்று சொல்றாங்க, என்னண்டா பாட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டனுக்கு வந்து மூன்றில் ஒரு பங்கு, அல்லது சகோதரர்களுக்கு வழங்கக்கூடிய அதே சேமான பங்கு, அல்லது ஆறில் ஒரு பங்கு. இப்படி மூன்று முறைகள் பாட்டனுக்கு இருக்குது. இப்ப அந்த மௌத்தார மையத்துக்கு வந்து பாட்டன் இருக்கிறார், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், இன்னும் கணவன் மனைவி போன்று சட்டத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அனந்தர சொத்து பெறுபவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப எப்படி பிரிக்கணும், பாட்டனும் சகோதர சகோதரிகளும் வரும்போது அனந்தர சொத்துக்கு சொந்தக்காரான ஏனைய கணவன் மனைவி போன்ற யாரும் வரலாட்டி எப்படி பிரிக்க வேண்டும் என்று இரண்டு முறைமைகளை செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். எனவே சுருக்கமாக நாம் என்ன சொல்கின்றோம், இரண்டாவது சாராருடைய கருத்து, உலமாக்களில் இரண்டாம் சாராருடைய கருத்து என்ன, தந்தை இல்லாமல் பாட்டன் இருக்கும் போது அந்த மையத்துக்கு மகன் இல்லாவிட்டால், பிள்ளைகள் இல்லாவிட்டால், ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால், அந்த மையத்தினுடைய சகோதர சகோதரிகளும் பங்கில் வந்து விடுவார்கள். சொந்த சகோதரர், தாய் தந்தை வழி சகோதரர், இவங்களும் பங்கில் என்ன செய்வார்கள், வந்து விடுவார்கள். அப்ப எனவே பங்கில் வரக்கூடிய ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. இது இரண்டாம் சாராருடைய கருத்து. முதலாம் சாரார் நாங்கள் என்ன சொன்னோம்,
அவர்கள் சொல்கிறார்கள், பாட்டன் வந்தால் சகோதர சகோதரிகளுக்கு இடம் கிடையாது. சகோதரர்களே, இந்த முதலாவது கருத்தை வந்து எங்களுக்கு தெரியும், ஷேக் இப்னு உசைமீன் போன்ற மார்க்கல் அறிஞர்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் வலியுறுத்துகிறார்கள். விளங்கிச்சா? அப்ப எனவே முதலாம் கருத்தை நாம் சரி கண்டு அந்த அடிப்படையில நாம் சொத்தை பிரிப்பதாக இருந்தால் பின்னால் சொல்லக்கூடிய இந்த சட்ட விளக்கங்கள் விவரங்கள் எதுவும் என்ன செய்யாது, எங்களுக்கு தேவைப்படாது. எனவே இதை பற்றி பேசிய இமாம் இப்னு உசைமீன், எங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் வாழ்ந்து மரணித்த அறிஞர், சொல்றார், இந்த சட்டத்தை நான் விளக்கி சொன்னது எதற்காக என்றால், இந்த சட்டத்தை நான் விளக்கி சொன்னது எதற்காக என்றால், உலமாக்களில் ஒரு சாரார் சொல்றாங்க, உலமாக்களில் ஒரு சாரார் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள், உலமாக்களில் ஒரு சாரார் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள், அதாவது பாட்டன் தந்தை இல்லாமல் மையத்துக்கு வரும்போது சகோதர சகோதரிகள் பங்கில் வருவார்கள் என்ற ஒரு கருத்தை உலமாக்களில் ஒரு சாரார் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இதனுடைய சட்டத்திட்டங்களை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விளக்கி சொன்னேன். ஆனால் சரியான முறைப்படி அவர் சொல்றார், பாட்டன் வந்தால் சகோதர சகோதரிகளுக்கு பங்கு இல்லை என்பதுதான் எனது கருத்துப்படி சரி. பல சஹாபாக்கள் இதை சொல்லியிருக்கின்றார்கள். இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கையீம் போன்ற அறிஞர்கள், அதே போன்று இமாம் சஅதி, ஷேக் பின் பாஸ் போன்ற மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த கருத்தை தான் தானும் சரிகாணுவதாக இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி சொல்கிறார்கள். நான் இரண்டாம் கருத்து இருக்கிறது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் விளக்கி சொன்னேன், நான் அந்த கருத்தில் உள்ளவன் அல்ல. விளங்கிச்சா? ஏன் அவர்கள் சொல்லக்கூடிய பல விவரங்களுக்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரங்களும் கிடையாது, மார்க்க ரீதியாக எந்த ஆதாரங்களும் கிடையாது. எனவே நான் முதல் கருத்தை ஆதரிக்கின்றேன், பாட்டன் வந்துவிட்டால், எப்படி தந்தை வந்தால் சகோதர சகோதரிகள் பங்கில் வரமாட்டார்களோ, இதே போன்று பாட்டன் வந்தால் அந்த பாட்டனை கொண்டும் சகோதர சகோதரிகள் பங்கில் வரமாட்டார்கள். இந்த கருத்துதான் சரி என்பதை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சுமார் 20 காரணங்களை விளக்கி இதுதான் சரி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் சொல்கிறார்கள், ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுடைய கருத்தும் கூட இதுதான். அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் ஏனைய சஹாபாக்கள், அதாவது அவர்களுடைய அந்த கருத்துக்கு முரண்பட்டு கருத்து சொன்னதாக செய்தியை நாம் அறியவில்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அதை வலியுறுத்துகின்றார்கள். சகோதரர்களே, இந்த வாரிசுரிமை சட்ட தொடரை பல கிளிப்களாக நாம் பேசி வருகின்றோம். வாய்ப்பு இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அதை கேட்டுக்கொண்டால் நல்லம். விசேடமாக அந்த தேவை இருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரர்களே, இதுல விவரம் தெரியாத காரணத்தினால் பல தவறுகள் சமுதாயத்தில் நடப்பதை நாம் பார்க்கிறோம். சொத்து விஷயத்தில் நாம் நேர்மையாக சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் பாரிய குற்றத்துக்கு நாம் அல்லாவிடம் ஆளாகுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நேற்று முந்தைய நாள் கூட ஒரு சகோதரி கேள்வி கேட்கும் போது, அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு சொத்தில் பங்கு எழுதி வைத்து விட்டு மூத்தாகிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. கணவன் என்ன செய்யறாரா, மனைவிக்கு சொத்து எழுதி வச்சு என்ன செய்தாராம், மனைவி தான் அனந்தர சொத்துல வரக்கூடியவதானே, அவக்கு எழுதியலுமா, வசியத்து எழுதுவது அனந்தரத்தில் வருபவர்களுக்கு எழுதலாமா, இல்லலா வசிய தெளிவாரி, அனந்தரக்காரருக்கு என்ன கிடையாது, உயில் எழுதுவது வசியத்து செய்வது கிடையாதுன்னு நம்பி சொல்லிட்டாங்க. இருந்து இவர் என்ன செஞ்சுக்காரு, மனைவிக்கு எழுதி வைத்திருக்கிறார், மனைவிக்கு தான் பங்கு வரத்தானே போகுது, அப்படியா இல்லையா, இவர் மூத்தா போனா மனைவிக்கு என்ன செய்ய போகுது, பங்கு வரத்தான் போகுது. அப்ப எனவே அவர்களுக்கு வசிய செய்யலாமா, இல்ல வசிய யார் பங்கில் வரமாட்டார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், வசியத்து செய்ய முடியும். எனவே இந்த சட்டங்களில் தெளிவில்லாத காரணத்தினால் பல்வேறு தவறுகள் சமுதாயத்தில் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆரம்பத்திலிருந்தே கணவனுக்குரிய பங்கென்ன, மனைவிக்குரிய பங்கென்ன, ஆண் பிள்ளைக்குரிய பங்கென்ன, பெண் பிள்ளைக்குரிய பங்கென்ன, தாய் தந்தையருக்குரிய பங்கென்ன, சகோதர சகோதரிகளுக்குரிய பங்கென்ன, இவைகளை ஒரு மனிதன் தெளிவாக தெரிந்துவிட்டால் இந்த மாதிரியான கோளாறுகள் என்ன செய்ய மாட்டாது, சமுதாயத்தில் நடைபெற மாட்டாது. எனவே அல்லாஹு தஆலா இந்த அறிவின் மூலமாக பயன்பெற்ற மக்களாக எம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.